الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إذ أبى الفتية إلى الكهف فقالوا ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم نصرت بالشباب أو كما قال صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் உரித்தாகும். சலாத்தும் சலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிவாவை திருப்தியை சந்தோஷத்தை அணிந்து கொண்ட சஹாபாக்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏன் இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை ஒன்றுமுழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தில் இருக்கின்ற இரண்டு சாரார்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை பராமரித்திருக்கிறார்கள், அவர்களை நெறிப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களையும் மிக உன்னிப்பாக கவனித்து அவர்களுக்குரிய வழிகாட்டல்களை வழங்கியிருக்கிறார்கள். அந்த இரண்டு சாராரும் தான் நம்முடைய வாலிபர்களும் சிறுவர்களும். கண்ணியமானவர்களே, வாலிப பருவம் என்பது இந்த சபையில் இருக்கின்ற முதியவர்களும் கடந்து வந்த ஒரு பருவம். நாம் கடந்து விட்டோம். இப்பொழுது ஒரு சாரார் வாலிபர்களாக இருக்கிறார்கள், இப்பொழுது ஒரு சாரார் சிறுவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய கடந்த கால அனுபவங்களை நாம் பெற்ற படிப்பினைகளை வைத்து இப்பொழுது இருக்கின்ற இந்த வாலிபர்களையும் சிறுவர்களையும் மிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தை விட பன்மடங்கு நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பயங்கரமான ஒரு காலம். கண்ணியமானவர்களே, வாலிபர்களை பற்றி இஸ்லாம் குர்ஆன் ஹதீஸிலே நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். வாலிபர்களுடைய நிகழ்வுகளை குர்ஆன் பகிர்ந்திருக்கிறது. வாலிபர்களை குர்ஆனுடைய சாதனையாளர்களாக அல்லாஹ் பதித்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கலீலுல்லாஹ் அல்லாஹ்வுடைய இறைநேயர் அன்புக்குரியவர் அல்லாஹ்வுடைய நண்பர். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட நெருப்பில் போடப்பட்ட சமயம் அவர்களுடைய வயது 16-17 வயதுக்குட்பட்ட காலம். 16-17 வயதுடைய அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமான், அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய இறை நம்பிக்கை, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வின் மீது இருந்து கொண்டிருந்த அந்த யக்கீன் தவக்குல், இன்று கண்ணியமானவர்களே மூத்தவர்களிடமும் காண்பது அறிவு. பாரதூரமான பயங்கரமான ஒரு நெருப்பு கிடங்கு, அந்த நெருப்பு கிடங்கிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை போட தயாராக இருக்கின்ற பொழுது மலக்குமார்கள் வந்தார்கள், அல்லாஹ்விடம் கேட்டு அனுமதி பெற்று வந்தார்கள். ஒரு கட்டளை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்டார்கள், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவையா? டீனேஜ் என்று சொல்லுவோம், கண்டிப்பா டீனேஜ். டீனேஜ் என்றால் என்ன? 13 வரைக்கும், 13 என்று ஆரம்பித்து 19 என்று முடிகின்ற, 13 ஆரம்பித்து 19 வரைக்கும் டீனேஜ். அந்த வயசில் இருக்கின்ற வாலிபர்கள் என்ன நினைக்கிறார்கள்? இந்த வயதை நாம் என்ஜாய் பண்ண வேண்டும், இன்பமாக கழிக்க வேண்டும், இருக்கின்ற என்ன எல்லா சுகந்திகளையும் அனுபவிக்க வேண்டும் என்று எத்தனையோ பேர் அனுபவித்து அந்த டீனேஜை தாண்ட முன்னர் கபராளிகளாக மாறிவிட்டார்கள். இன்னும் எத்தனையோ பேரை மூத்தவர்கள் சிறைச்சாலை, இளைஞர்கள் இளமையுடையவர்கள் சிறுவர் நன்னடத்தை மையம். ஏன் கண்ணியமானவர்களே, இந்த வயதை வெறும் சுகந்திகளுக்காக, வெறும் ஜொலி பண்ணுவதற்காக என்று நினைத்தது அவர்களுடைய ஒரு தப்பான கண்ணோட்டம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த வயதில் அம்மா இலைக்க பலா, உங்களின் முதலாவது கேட்டார்கள், அல்லாஹ் உங்களை அனுப்பினானா நீங்களாக வந்தீர்களா? அல்லாஹ் உங்களை அனுப்பினானா நீங்களாக வந்தீர்களா? நாங்கள் அல்லாஹ்விடம் கேட்டு வந்தோம், அல்லாஹே அனுப்பியிருந்தால் எடுக்க முடியாது, நாங்கள் அனுமதி பெற்று வந்தோம். அண்ணா இலைக்க பல, உங்களுடைய உதவி என்றால் எனக்கு தேவையில்லை. அண்ணா இலா ரப்பி பலி, என்னுடைய இரட்சகனின் பக்கம் என்றால் எனக்கு தேவை இருக்கிறது, அவனுடைய உதவி எனக்கு தேவை. ஹஸ்பி அல்லாஹ்வனே அமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், அவன் சிறந்த பாதுகாவலன் என்று அந்த தஸ்பீஹை, அந்த சிக்கரை ஒளிந்து கொண்டிருந்தார்கள். கட்டிய கயிறு பற்றியது அவருடைய உரோமத்தில், உடம்பில் இருக்கிற உயர் உரோமங்களில் எந்த உரோமமும் நெருப்பில் அது கருகவில்லை, பொசுங்கவில்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாலிபராக இருந்து கொண்டு அதான் அந்த நெருப்பில் போட முன்னால் அவர்கள் தேடும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அறிமுகப்படுத்தினார்கள், சமீஅனா ஃபஸன் யஸ்குருஹும் யுஃபாலு இப்ராஹிம். ரஷீர்க்கையும் இறைவனை வைப்புகளையும் அதுக்கு உதவியான இந்த சாதனங்களையும் பற்றி அடிக்கடி பேசக்கூடியவர் இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாலிபர். வாலிபர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாலிபர் படைத்த சாதனையை குர்ஆன் சொல்கிறது. குர்ஆன் நெருப்புக்கு கட்டளையிட்டார், யாரான் கூனி பர்தம் சலாம் அலைஹி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சாதுவாக சாந்தமாக தாங்க முடியுமான ஒரு குளிராக நீ ஆகிக்கொள் நெருப்புக்கு கட்டளை. கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்தித்த நிகழ்வு, வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய சூரத்துல் கஹ்ஃபிலே இந்த வரலாறு வருகிறது. இந்த சம்பவம் பதியப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய அழிக்க முடியாத ஒரு பதிவாக. அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்க போன பயணத்திலே அவர்களுக்கு ஒரு ஊழியராக, அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒரு பணிவிடையாளராக, ஒரு உதவியாளராக அல்லாஹ் தேர்ந்தெடுத்ததும் நீண்ட பிரயாணம், ஒரு தியாகம் நிறைந்த ஒரு பிரயாணம், களைப்பும் மலைப்பும் நிறைந்த ஒரு பிரயாணம், அந்த பிரயாணத்திலும் கூட இருந்த உதவியாளரை அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபதா வாலிபர் பெருமான மூசலி ஃபதா செயல்கின்ற இந்த இடத்தை அடையும் வரை, அல்லது நாங்கள் நீண்ட தூரம் நடக்கும் வரை நான் தொடர்ந்து முயற்சித்து நடந்து கொண்டே இருப்பேன், விடா முயற்சி செய்து கொண்டே இருப்பேன், அந்த ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்தை சந்திக்கும் வரைக்கும் அவர்களை அடையும் வரைக்கும் நான் இடையிலே தரைக்காமல் சளைக்காமல் எந்த விதமான இடை நிறுத்தமும் இல்லாமல் நான் செல்ல தயாராக இருக்கிறேன். அண்ணன் கூட இருந்தவர் வாலிபர், அதே வாலிபருடன் நான் களைப்பும் பசியும் வந்த பிறகு ஆத்தினா கதா ஆனா எங்களுடைய பகல் உணவை எடுங்கள் சாப்பிடுவோம். மீன் கொண்டு போனார்கள், அந்த மீன் குறிப்பிட்ட இடத்திலே அந்த மீன் உயிர் கொடுக்கப்பட்டு அந்த மீன் அப்படியே அது கூடையிலிருந்து பாய்ந்து அது கூடையிலிருந்து அப்படியே நழுவி சென்று அது கடலிலே சென்று விட்டது. அது இவர்களுக்கு தெரியாது. சொல்ல வருவது என்ன தெரியுமா, நபிமார்கள் அவர்களுடைய உதவியாளர்கள் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான் வாலிபர்களை. பத்தா பத்தா என்றால் வாலிபர் என்னும். அதே சூரத்துல் கஹ்ஃபிலே கஹ்ஃப் என்றால் குகை, குகைவாசிகளுடைய நிகழ்வை அல்லாஹ் சொல்கிறான். குகைவாசிகள், குகைவாசிகளுடைய இரண்டு நிகழ்வு இருக்கின்றது. ஒன்று குர்ஆன் சொல்லுகின்ற குகைவாசிகள், இன்னும் ஒன்று ஹதீஸில் வந்த குகைவாசிகள். இரண்டிலும் வாலிபர்கள் சம்பந்தப்படுகிறார்கள். குர்ஆன் சொல்கின்ற அந்த குகைவாசிகள் சூரத்துல் கஹ்ஃபிலே அந்த அந்த காலத்தில் இருந்த அரசன், என்னைத்தான் வணங்க வேண்டும், நான் தான் கடவுள், நான் தான் தெய்வம் என்று தெய்வீக வாதம் புரிந்து கொண்டிருந்தான். நான் தான் உங்களுடைய ரப்பு. சிலர்கள் அவனுடைய தண்டனைக்கும் அவனுடைய அநியாயங்களுக்கும் அவனுடைய சர்வாதிகாரத்துக்கும் பயந்து அவனை வணங்கினார்கள். இடத்துக்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்கின்றவர்கள் நம்மிடம் இருக்கிறார்கள். முஸ்லீம்களுக்கு மத்தியிலே முஸ்லிம் பிறரிடம் பிரமதத்தவர்கள் அவர்கள் போன்று மாறுவது, அவருடைய சம்பிரதாயங்களை செய்வது, கும்பிட தேவையா கும்பிடுவது, மண்டியிட தேவையா மண்டியிடுவது, அவர்களுடைய சைகைகள் தேவையா சைக்கிரிகள் தேவையா செய்து கொள்வது, காலில் விட தேவையா விழுந்து கொள்வது, பட்டத்துக்கும் பதவிக்கும் மரியாதைக்கும் மதிப்புக்கும் செல்வத்துக்கும் செல்வாக்கிற்கும். இந்த அரசருக்கு எதிராக, இந்த சர்வாதிகாரிக்கு எதிராக, இந்த கொடுங்கோலனுக்கு எதிராக நிலைத்து தைரியமாக நெஞ்சை நிமித்து எதிர் நீச்சல் அடித்தவர்கள் இன்னமும் பித்தியா சில வாலிபர்கள். இன்னமும் பித்தியா பத்தா அவருடைய பண்மைக்குள் பித்தியா சில வாலிபர்கள். அமனு பிறப்பிகிம் தங்களுடைய ரப்பை ஈமான் கொண்ட வாலிபர்கள். வஸ்திதினாவும் ஹுதா அவர்களுக்கு இன்னும் 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 நல்வழிகளை காட்டிக்கொண்டே இருந்தோம். கனிமனே நாம் அல்லாஹ்வின் பக்கம் ஒரு சான் நெருங்கினால் அல்லாஹ்வுடைய உதவி ஒரு மூலம் வேகமாக வரும். நாம் நடந்து வந்தால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவி வேகமாக அல்லாஹ் ஓடி வருகிறான் என்றால் அர்த்தம் என்ன, அல்லாஹ்வுடைய வழிகாட்டலும் உதவியும் விரைந்து வரும். நம்முடைய நடையுடைய வேகத்தை விட அல்லாஹ்வுடைய உதவியுடைய வேகம் பன்மடங்கு அதிகமாக இருக்கும். அவர்களுக்கு நேர்வழியை இன்னும் அதிகப்படுத்தினோம். அவர்கள் எழுந்து நின்று தயாராகிய பொழுது, நீ இறைவன் இல்லை, நீ கடவுள் இல்லை, உன்னை நாங்கள் வணங்க மாட்டோம், உனக்கு நாங்கள் திறம் சாய்க்க மாட்டோம், உனக்கு நாங்கள் மண்டியிட மாட்டோம், எங்களுடைய ரப்பு அல்லாஹ் ஒருவன் தான் என்று அவர்கள் எழுந்து நின்ற பொழுது வரபத்தினாலே குழுவே அவருடைய உள்ளங்களை இன்னும் உறுதிப்படுத்தினோம், தைரியம் ஓட்டினோம். ரபத்தென்றால் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குவது, உறுதிப்படுத்துவது. எங்களுடைய ரப்பு வானங்கள் பூமியை படைத்த அந்த இரட்சகன் மாத்திரம்தான். கண்ணியமானவர்களே, அந்த இரட்சகனுக்கு யாரையும் நாங்கள் இணை வைக்க மாட்டோம். வாலிபர்கள் குர்ஆன் புகழ்ந்து பேசுகிறது. இந்த வாலிபர்களை நாம் சில மூத்தவர்கள், மூத்த நாம், வயோதிபர்களாகிய நாம், முதிர்ந்தவர்களாகிய நாம் வாலிபர்களை எப்படி வழி நடத்துகிறோமோ அப்படித்தான் அவர்கள் உருவாகுவார்கள். நாம் அவர்களை ஒதுக்கினால் அவர்கள் ஒதுங்கியே போய்விடுவார்கள். நாம் அவர்களை கடிந்து கொண்டால் அவர்கள் மனம் தளர்ந்து விடுவார்கள். நாம் அவர்களை புறக்கணித்தால் அவர்கள் அப்படியே சமூகத்திலே செல்லா காசிகளாகி விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை விட ஒருபடி மேலே அல்லாஹ் வாலிப பருவத்தை குர்ஆனில் அந்த வார்த்தையை பாவித்து புகழ்ந்து பேசுகிறான். கஃபிலே குகையிலே அவர்கள் அப்படியே ஒரு கூட்டமாக சேர்ந்து ஒருவர் இரண்டு பேர் மூன்று பேர் ஐந்து பேர் ஏழு பேர் என்று அப்படியே சேர்ந்து குகைக்குள் ஒதுங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்கள் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவியை பாருங்கள். 309 வருடங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்தார், உறக்கம். 309 ஓய்வெடுக்க அந்த அந்த குகைக்குள் சென்றார்கள். விழிக்கின்ற பொழுது 309 309 வருடங்கள் தூங்கி எழுந்தி 309 வருடங்களுக்கு முன்னால் இருந்த நாணயத்தை எடுத்துக்கொண்டு பஜாருக்கு செல்கிறார்கள். இங்க இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டுகிறேன். சந்தைக்கு உணவு வாங்குவதற்கு ஒருவரை அனுப்பி வைக்கிறார்கள். நாணயம் 300 வருடங்களுக்கு முன்னால் பாவிக்கப்பட்ட நாணயம், இப்பொழுது அது கேன்சல் பண்ணப்பட்டு விட்டு ரத்து செய்யப்பட்ட நாணயம், இப்பொழுது சில்லா காசி. கண்ணியமானவர்களே, அவர்கள் சொல்லி அனுப்பிய உணவு வாங்க போனவர்களிடம் இந்த குகையில் இருக்கின்ற வாலிபர்கள் சொல்லி அனுப்பிய புத்திமதி என்ன தெரியுமா? நீங்கள் போய் கண்டது நின்றதையெல்லாம் வாங்கி கொண்டு வராமல் பரிசுத்தமான உணவை, ஹலாலான உணவை வாங்கி கொண்டு வாருங்கள். 300 வருடங்களுக்கு பின்னால் வந்த பசி எப்படி பசியாக இருக்கும்? தூங்கி ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பிட்டு விட்டு ஒரு மனுஷியான உறங்கி எழுந்தால் நமக்கு அடுத்த உணவு தேவைப்படும், தேநீர் தேவைப்படும், ஏதோ ஒரு குளிர்பானம் தேவைப்படும், ஏதோ ஒரு உணவு தேவைப்படும். 309 வருடங்கள் தூங்கி எழும்பினால் எப்படி பசியாக இருக்கும்? அந்த பசியின் பொழுது கூட ஹலாலான உணவை கொண்டு வாருங்கள். கண்ணியமானவர்களே, ஹலாலான உணவு வாலிபர்களுடைய வயதில் அதை குறித்து கவலைப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட வாலிபர்கள் அவர்களை, மிக பஜாரில் இருக்கின்ற மிக பரிசுத்தமான ஹலாலான உணவை தேடி நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள். அப்ப அவரிடமிருந்து உணவை கொண்டு வாருங்கள். கண்ணியமானவர்களே, ஹலாலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள் யார்? வாலிபர்கள். இன்று கண்ணியமான உணவு போக நம்மையும் நம்முடைய வாலிபர்களையும் இளம் சாரையும் நமது பரம்பரைகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எத்தனை தீய பாவனைகள் கண்ணியமானவர்களே, இதுக்கெல்லாம் யார் காரணம்? யார் காரணம்? இந்த வாலிபர்களுடைய இந்த படிப்பிலிருந்து சில விடயங்களை நான் ஞாபகப்படுத்த வேண்டும். அத்தியாசம் பரிசுத்தமான ஹலாலான உணவு எந்த எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் குரான் ஹலாலை பேசுகிறது. அந்த நிகழ்வில் குரான் பேசுகிறது. கண்ணியமானவர்களே, தவறாக யாரும் எடுக்க வேண்டாம், எடுத்தாலும் நான் சொல்லாமல் இருக்க முடியாது. குழந்தைகள், சிறுவர்கள், 12, 13, 15, 17, 19, 20 என்று வயது கட்டுப்பாடு இல்லாமல் இன்றைய இந்த காலகட்டம் மிக பயங்கரமான பாவனைகள், போதை வஸ்துக்கள், தீய பண்புகள், தீய பழக்க வழக்கங்கள் நிறைந்த ஒரு காலம். கண்ணியமானவர்களே, ஒரு பேச்சுக்கு சொல்வார்கள், அதில் நாகரிகமாக சொல்கிறேன், ஆசிரியர் நின்று கொண்டு அவருடைய அந்த வெளித்தேவை, அவருடைய வெளித்தேவையை பூர்த்தி செய்கிறார். உதாரணம் சொல்வார்கள், ஆசிரியர் நின்று அந்த தலத்தை கழித்தால் மாணவன் ஓடி ஓடி கழிப்பான். பெற்றோர்களாகிய நான் நிதானமாக, கண்ணியமாக, அழகாக, பணிவாக சொல்கிறேன், பெற்றோர்களாகிய நாம் நம்மிடம் இருக்கின்ற சில பாவனைகளை விட்டால் நம்முடைய பரம்பரை அவர்களுடைய பாவனை விடுவார்கள். பவனிக்கு வர மாட்டார்கள். ஹெரோயின் பாதிக்கு நல்லது சொல்கிறோம், ஒரு வகையான போதை வந்து பாதைக்கு அனுப்புகிறோம், பேரே நமக்கு தெரியாது, பேர்களுக்கு சொல்லவும் தேவையில்லை. இப்படி பேசுகின்ற கனிமங்களில் மூத்தவர்களில் ஒரு சாரார்தான் இப்படியான பொருட்களை சந்தைப்படுத்துகிறார்கள், இப்படியான பொருட்களை விற்கிறார்கள், இப்படியான பொருட்களை ஏதோ ஒரு நாளில் பணக்காரனாக வேண்டும் என்ற அவாவுடன் வியாபாரம் செய்கிறார்கள். கொண்டு இவர்களை இனம் காண வேண்டும், அவர்களை நெறிப்படுத்த வேண்டும், அவர்களை தடுக்க வேண்டும். நாமும் நம்முடைய சில வீணான நமக்கு நாமே அநியாயம் செய்து கொள்கின்ற சில பாவனைகளை விட வேண்டும். புகைத்தல், இது சிலர் கசப்பாக இருக்கும், கசப்பாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் முதலாவது இதை விடுங்கள், இரண்டு விரல்களுக்கு நடுவிலே வைத்து நீங்கள் உறிஞ்சுகின்ற புகையை விடுங்கள். அவர்கள் இரண்டு விரல்களுக்கு வைத்து மூக்கால் உறிஞ்சுகின்ற அல்லது புகையாக உறிஞ்சுகின்ற அல்லது வேறு வேறு பாவனை மூலம் உறிஞ்சுகின்ற அந்த பழக்கத்தை சிறுவர்கள் வாலிபர்கள் விடுவார்கள். கல்லிமன் நாம் மூத்தவர்கள் நம்முடைய தீய பழக்கங்களை விடுவோம். நம்முடைய அன்றாட வீண் பணத்தையும் நம்முடைய உடலையும் நெருப்பால் எரிக்கின்ற அந்த பழக்கத்தை விடுவோம். வாலிபர்கள் அந்த பழக்கத்துக்கு ஆளாக மாட்டார்கள். எனவே நாமும் ஒரு பங்குதாரிதான், நாமும் அதற்கு அந்த பாவத்துக்கு முன்மாதிரியாக தான் இருக்கிறோம். கனிமன் இந்த வாலிபர்கள் சூரத்துல் கஹப் வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய சுண்ணத்தான ஒரு அமல் சூரத்துல் கஹப் ஓதுவது, அதிலே அல்லாஹ் சொல்கின்ற வாலிபர்கள் அந்த பசியிலும் பரிசுத்தமான உணவை கொண்டு வாருங்கள். நிகழ்வு சம்பவம் அப்படி தொடர்கிறது கனிமனை, அது ஒரு வகையான வாலிபர்கள். ஹதீஸ் சொல்லுகின்ற குகைவாசிகள், ஹதீஸில் வந்த குகைவாசிகள் யார்? மூன்று பிரயாணிகள் இரவு நேரத்திலே இரவு தங்குவதற்காக குகைக்குள்ளே போகிறார்கள். ஒரு கருத்திலே பனு இஸ்ராயல்களிலே இஸ்ரவேலர்களே அந்த காலத்திலே உள்ளவர்கள் குகையிலே சென்றவுடன் பலத்த காற்று சூறாவளி போன்று அல்லது ஏதோ ஒரு மழை காரணமாக ஒரு பாறாங்கல் விலகி வந்து உருண்டு வந்து குகையுடைய வாசலை அடைத்துக் கொள்கிறது. இவர்கள் கண்ணியமானவர்களே தள்ளி அதை அகற்ற முடியாத அளவு பாறாங்கல். இப்பொழுது இவர்கள் செய்த அமல் என்ன தெரியுமா? அல்லாஹ்விடம் துஆ, துஆவை ஆயுதமாக பாவித்தார்கள். அந்த துஆவுக்கு முன்னால் அல்லாவுக்கு தெரியும், அல்லாஹ் மறக்க மாட்டான், அல்லாவுக்கு தெரியும், அல்லாவுடைய அன்பை வரவழைப்பதற்காக கெஞ்சி கேட்பதற்காக தனிமையிலே ரகசியமாக கேட்கிறார்கள். இந்த இடத்துல அவர் அல்லாஹ் கெஞ்சி கேட்பதற்காக வேண்டி அவருடைய அமலை சொல்லி காட்டுகிறார்கள். அதில் ஒருவர் பெற்றோருக்கு செய்த உபகாரம், பால் கறந்து வருவேன், இரவு நேரம் ஒரு நாள் தாமதித்து வந்தேன், பெற்றோர்களுக்கு தான் முதலாவது பாலை புகட்டுவேன், அதற்கு பின்னர் மனைவி மக்களை கொடுப்பேன், பெற்றோர் உடனே உறங்கிவிட்டார்கள், அந்த பெற்றார்களை நான் எழுப்பவில்லை, பால் கோப்பையை கையில் ஏந்திய வண்ணம் நின்று கொண்டிருந்தேன் அவர்கள் விழிக்கும் வரை, சாப்பாட்டுக்கு கூட அவர்களை நான் எழுப்பவில்லை, அந்த அளவு அவருடைய தூக்கத்துக்கு நான் தொந்தரவு கொடுக்கவில்லை. இன்று பிள்ளைகள் வீட்டுக்குள் பாவிக்கின்ற சாதனங்கள் பெற்றோர்களுக்கு ஹாஸ்டத்தையே பிடித்துவிடும், அவ்வளவு சத்தம், அவ்வளவு ஓசை, வீடே தியேட்டர், வீட்டிலே மியூசிக் சத்தத்தை கேட்டால் வீட்டில் இருக்கின்ற நோயாளிக்கு நோய் கூடும், பெற்றோர்களுக்கு தூக்கம் உடையும், பெற்றோர்களுக்கு கனிமன் அந்த விளையாட்டும் இரவு பூராக விளையாடுகிறார்கள், இரவு பூராக அந்த கேம் இந்த கேம் அந்த கேம் என்று கூட்டம் சேர்ந்து குரூப் சேர்ந்து எத்தனையோ விளையாட்டுகள், திடீரென்று ஒரு வகையான ஓசை, திடீரென்று கத்துகிறார்களா மனநோயாளிகள் போன்று, திடீரென்று நடுஜாமத்திலே சக்கராத் ஹால் போன்று கத்துவார்களா வாலிபர்கள், ஒரு வகையான விளையாட்டு. பெற்றோர்களுடைய துவாவா பதுவாவா? இந்த இனப்பர் ஒரு வகையில் ஒரு வாலிபர் தான், சின்ன குழந்தைகளின் தந்தை, 40 வயது வரைக்கும் வாலிப பருவம் தான், 40 தாண்டும் பொழுதுதான் வாலிப பருவம் தாண்டி அடுத்த பருவம் தான் அரபியில ஷைகூஹா. ஷேகோகா என்ற பருவம் என்று தெரியுமா? அவர் 41 ஆரம்பிக்கிறது. எனவே இவரும் நிகழ்வில் வருகிற சின்ன குழந்தைகளுடைய குழந்தைகள் அழுவார்கள் பசியால், பெற்றோர்களுக்கு முதலாவது பாலை கொடுக்காமல் ஊட்டாமல் நான் இவர்களுக்கு கொடுக்க மாட்டேன், என்னுடைய முறை அந்த மனிதர்கள் பெற்றோர்கள் விழிக்கும் வரை நான் நின்று கொண்டிருந்தேன். நாங்கள் இந்த அமலை உனக்காக செய்தேன், நீ இந்த அமலை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நெருக்கடியான நிலைமையை சீராக்கித்தார். அந்த கல் அகன்றது வெளியே போக முடியாது. இன்னும் ஒருவர் ஒரு முதலாளி ஒருவருடைய ஒரு நாளுடைய கூலி அதை கொடுக்காமல் அவர் எடுக்காமல் போய்விட்டார். அதை அப்படி அவர் முதலீடு செய்தார். மிருகங்கள் ஆடு மாடு ஒட்டகை மந்தைகள் ஆட்டு பட்டிகள் உருவாகின. நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்தார். ஒரு நாளுடைய கூலியை கேட்டு ஒரு நாளுடைய கூலியா இந்த ஆட்டு மந்தைகள் இந்த ஒட்டக மந்தை இந்த மாடுகள் அடிமைகள் எல்லாம் உன்னுடையது என்னுடையதா பரியாசம் செய்ய வேண்டாம். உன்னுடைய ஒரு நாள் கூலியை நான் முதலீடு செய்தேன், இவைகளை வாங்கி போட்டேன், இவைகள் பெருகிவிட்டன், உன்னுடையதை அடித்துக் கொண்டு போ, ஒன்றையும் விட்டு வைக்காமல் எடுத்துக் கொண்டு போனான். உனக்காக செய்தேன் யாவல்ல இந்த உதவியை. கல் அகன்றது போக முடியவில்லை. மூன்றாவது ஒரு வாலிபர், வாலிபர் அவர் சொன்னார், இந்த உறவுக்கார ஒரு பெண்மணி, அவளோடு எனக்கு ஒரு பிரியம், அவளோட ஒரு சகாத உறவு வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை மனதில் இருந்தது. ஒரு சந்தர்ப்பம் வந்தது, அந்த பெண்ணுக்கு கஷ்டம் வந்தது, உதவி தேடி வந்தால் நான் பணத்தை கொடுத்தேன். அவளிடம் பணத்துக்கு பதிலாக நான் அவளிடம் அவளுடைய உடலை சகாத முறையில் அனுபவிக்க கேட்டேன். வலுக்கட்டாயமாக இக்கட்டான நிலைமை என்பதனால் அந்த பெண்மணி அதற்கு உடன்பட்டால் ஏதோ பண உதவி செய்கிறார், இல்லாவிட்டால் பணம் கிடைக்காது என்ற ஒரு இக்கட்டான நிலைமையில் எனக்கு அவள் உடன்பட்டால் நான் பணத்தை கொடுத்தேன். என்னுடைய அந்த ஆசையை இச்சையை ஹராமான வழியில் நிறைவேற்றிக் கொள்வதற்காக அந்த பெண்ணோடு நெருங்கும் பொழுது அந்த பெண்ணோடு நான் தகாத உறவு வைக்க பார்க்கின்ற பொழுது ஏ அக்கவ்வா இத்தகில்லா அல்லாவுடைய அடியாரே அல்லாவை பயந்து கொள், அல்லாவை பயந்து கொள். வாலிப துடிப்பு, வாலிப முறுக்கு, வாலிப அந்த என்ன ஒரு துடிதுடிப்பான அந்த வயதில் அந்த ஆசையை நிறைவேற்ற கிடைத்த பொழுது அல்லாவை பயந்து கொள் என்ற என்னுடைய இந்த கற்பை கன்னித்தன்மையை தகாத முறையில் ஹலாலாக இல்லாமல் நீ அதை முறியடித்து விடாது, இல்லாமலாக்கி விடாது, கற்பை போக்கி விடாது என்று சொன்னால் உடனேயா அல்லாவை பயந்து கொள் என்ற அந்த வார்த்தையை கேட்டு உன்னை பயந்து அவளுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பின நன்கொடையாக அவளுடைய உடம்பை நான் தொடவில்லை, அவளை விட்டு ஒதுங்கிக் கொண்டேன், உனக்காக செய்தேன் யா அல்லா. இதை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால் எங்களுக்கு இந்த சிரமத்தை இல்லாமலாக்கி. அவருடைய துவாவும் சேர்ந்த பிறகு, மூன்று பேருடைய துவாவும் சேர்ந்த பிறகுதான் கல் அகன்றது, வெளியே வந்தார்கள். கண்ணியமானவர்களே, வாலிபர் குரான் ஓதுகிறோம், குரான் வடிவிலே நமக்கு கிடைத்திருக்கிறது. குரானை ஒன்று சேர்த்தவர் யார்? குரானை ஒன்று சேர்க்கின்ற பணியில் மிக பிரதானமானவர் யார்? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு வாலிபர். ஹிஜ்ரத்துக்கு 12 வருடங்களுக்கு முன் அனுஸ்லாத்துக்கு வந்தவர். ஹிஜ்ரி 12, 13 ஆண்டு அபுபக்கருடைய ஆட்சி காலத்திலே இந்த குரான் ஒன்று சேர்க்கின்ற நிகழ்வு நடக்கிறது. அபுபக்கரின் அவர்கள் உங்களுடைய ஆலோசனைப்படி குரானை ஒன்று சேர்க்கின்ற இந்த வாலிபரை தேர்ந்தெடுத்தது ஏன் தெரியுமா? கண்ணியமா 23, 24, 25 வயது வாலிபர். அவர் வாலிப பருவத்திலே 14, 15 கண்ணியமானவர்களே 15, 16 வயது அந்த வயதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்குகின்ற குரானுடைய வஹ்யை எழுதக்கூடியவராக இருந்தார். குரான் அல்லாஹ்வுடைய கலாம், அதை எழுதுகின்ற ஒரு பிரதானமான ஒரு நபராக இந்த வாலிபர் இருந்தார். வாலிபர்களுக்கு அதை செய்த பணி கண்ணியமானவர்களே. அதே செய்தி சுவாமி தொழிலானவர்களை அபுபக்கர் வரவழைத்தார்கள். நீங்கள் ஷாபுன் ஆக்கில், நீங்கள் திறமையான ஒரு வாலிபர், நீங்கள் ஒரு புத்திசாலி இளைஞர், இந்த பணியை உங்களிடம் ஒப்படைக்கிறோம், செவ்வனை நிறைவேற்றுங்கள். குரான் ஆங்காங்கு இருந்தது, ஏடுகளிலும் எலும்புகளிலும் தாள்களிலும் மக்களுடைய உள்ளங்களிலும் கோலமாக இருந்தது. ஒவ்வொன்றாக திறத்தினார், தொகுத்தார். அவர் தொகுத்த கண்ணியமானவர்களே குரானாக அச்சிடப்படுகிறது. அதை பின்னால் இஸ்லாமியர்கள் விஸ்தரிக்கிறார்கள், எல்லா நாடுகளுக்கும் முஸ்லிம் நாடுகளுக்கும் அனுப்புகிறார்கள். அந்த குரான் இந்த வரைக்கும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, அடிப்படை குரான். குரானை ஒன்று சேர்ப்பதிலும் வாலிபருடைய பங்களிப்பு. கண்ணியமானவர்களே, மஸ்ஜித் நபவி, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தார்கள். ஹிஜ்ரத் வந்தபடி அபூஜி பெருநிலையில் அவருடைய வீட்டில் தங்கி இருந்தார்கள். பக்கத்திலே பார்க்கிற ஒரு காணி, ஒரு வெட்டு நிலம். இந்த காணி யாருடைய காணி? சஹல் சுஹைல் என்ற இரண்டு வாலிபர்களுடைய சகோதரருடைய காணி. கூப்பிடுங்க, மட்டு கட்டுவதற்கு இடம் தேவை. கண்ணியமானவர்களே வருகிறார்கள், வாலிபர்கள், இளைஞர்கள், அநாதைகள், அவருடைய தன்மை இல்லாதவர்கள், அவர்களுடைய அந்த சொத்து சொல்லதாக சில கேட்டார்கள். இது எனக்கு நீங்கள் நிறுத்தீர்களா? நான் பணம் கொடுத்து வாங்க போகிறேன். எதற்காக? மஸ்ஜித் கட்டுவதற்காக. கண்ணியமானவர்களே, இளைஞர்கள் மஸ்ஜித் கட்டுவதற்கு நபியர்கள் பணம் கொடுத்து காணி வாங்க முன்வரும் பொழுது யார் சொல்லலா பணம் தேவையில்லை, அல்லாவுக்காக தருகிறோம். மஸ்ஜித் கட்ட காணியை வக்ஃப் செய்ய முன் வந்தார்கள் வாலிபர்கள். இந்த படிப்பட்ட காலம் மஸ்ஜிதுடைய காணியையே சுரண்டுகின்ற காலம், மஸ்ஜிதுடைய கடைகளை சுரண்டுகின்ற காலம், மஸ்ஜிதுடைய சொத்துக்களை சூறையாடுகின்ற காலம். அந்த காலத்து வாலிபர்கள் எப்படி மஸ்ஜிதுக்கு என்னுடைய காணிகளை நாங்கள் நன்கொடையாக தருகிறோம். நபி அவர்கள் சொல்லலாம் செல்லம் பணம் கொடுத்துதான் வாங்கினார்கள். நீயத்துல் முஃமின் ஹைரும்மின் அமல் என்பார்களே, நீயத்துக்கு கூலி. நீயத்துக்கு கூலி என்பது நீயத்து வைத்து வைத்து அமலை செய்யாமல் இருப்பதல்ல. இன்று ஜும்மாவுடைய நாள், நான் ஜும்மாவுக்கு போவேன் சொல்லுவேன் என்று நினைத்துவிட்டு வீட்டில் இருப்பதல்ல, இதுதான் நீயத்துக்கு கூலி. நீயத்துக்கு கூலி என்ற வார்த்தை இந்த நிகழ்வினுடன் வழங்க வேண்டும். இவர்கள் நன்கொடை கொடுக்க முன் வந்தார்கள். நபி அவர்கள் பணம் கொடுத்துத்தான் வாங்கினார்கள். இரண்டு நன்மை கிடைக்கும், பணமும் கிடைத்தது, நீயத்துக்கு கூலியும் கிடைக்கும். வாலிபர்கள் மக்காவிலே காபத்துள்ளே மார்க்க பிரச்சாரம், அல்லாவை பற்றி பேசுவதற்கு சுதந்திரம் இல்லாத ஆரம்ப கட்டத்திலே ஒரு சில நபர்கள் தான் முஸ்லீம்கள். அந்த நேரத்திலே தாருல் அர்க்கம், அர்க்கம் வலியல்லாவுடைய வீடு. கண்ணியமானவர்களே, யார்? ஒரு 20-21 வயது வாலிபர் அர்க்கம், இப்னு அபில் அர்க்கம். தன்னுடைய வீட்டை இஸ்லாத்துடைய ஒரு கேந்திர ஸ்தலமாக, இஸ்லாத்துடைய ஒரு மர்க்கஸாக, இஸ்லாத்துடைய ஒரு மத்திய நிலையமாக தன்னுடைய வீட்டை அர்ப்பணித்தார். யார்? வாலிபர், 21-22 வயதுக்கு உட்பட்ட வாலிபர். கண்ணியமானவர்களே, வாலிபர்கள் இப்படியெல்லாம் சேவை செய்தவர்கள், இப்படியெல்லாம் இஸ்லாத்துக்காக சாதனை படைத்தவர்கள். 17 வயதில் ரோம் நாட்டுக்கு அனுப்பிய ஜமாத்திலே அந்த படையிலே தலைமை தாங்கியது யார்? அமீராக நியமித்தது யாரை? ஒசாமா ரலியல்லாஹு அன்ஹு. 17-18 வயது வாலிபரை. அந்த ஜமாத் வெளியாக முன்னால் நபியர்கள் வபாத்தாகிறார்கள், கருத்து வேறுபாடு வருகிறது. அனுப்புவது நல்லமா, அனுப்பாமல் இருப்பது நல்லமா? அபூபக்கர் அனுப்பத்தான் வேண்டும். பெரிய பெரிய சகாபாக்கள் எல்லாம் ஜமாத்திலே அவர்களுக்கு கீழே தலைமைத்துவத்திற்கு கீழே 17-18 வயதில் அந்த ஜமாத் சென்று பெரும் வெற்றி பெற்றது. தலைவர் யார்? யார் இந்த ஜமாத்துக்கு தலைவர்? கண்ணியமானவர்களே, உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு 17-18 வயது வாலிபர் சாதித்தார்கள். கண்ணியமானவர்களே, அந்த வாலிபர்கள் சாதித்தார்கள். கண்ணியமானவர்களே, நம்முடைய வாலிபர்களை கொண்டும் சாதிக்கலாம், நம்முடைய வாலிபர்களையும் இப்படியான பணிகளில் ஈடுபடுத்தலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 வயதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதுக்கும் அஸ்ஸாபிகுல் அமீன், நம்பிக்கையாளர், உண்மையாளர் முஹம்மது என்ற வாலிபர். ஒரு ஊருடைய மோதல், ஒரு யுத்தம், ஒரு கொலை கலவரத்தை தடுத்து நிறுத்தினார் அந்த முஹம்மது என்ற வாலிபர். ஊரை ஒற்றுமைப்படுத்தினார். ஹஜர் அஸ்வத் என்ற அந்த கருங்கல், கபுதுல்லாவுடைய கல்லை புனர் நிர்மாணம் செய்து அந்த கல்லை எடுத்து வைப்பது சிறப்பம்சம். எல்லா கபீலாக்களும், எல்லா கபீலாக்களுடைய கோத்திரங்களுடைய தலைவர்களும் இரத்தத்தை ஒரு பாத்திரத்திலே கொண்டு வந்து வைத்து இரத்த பாத்திரத்திலே கையை விட்டு சபதம் செய்தார்கள். இந்த கல்லை நான் தான் வைப்பேன், வேறு யாராவது என்னோட போட்டி போட்டால் தலையை எழுப்பேன், சிறப்பை நான் அடைய வேண்டும். கண்ணியமானவர்களே, எல்லா கபீலாக்களும் நான் தான் நான் தான், வேறு யாருக்கும் தரமாட்டேன், இந்த கௌரவம் எனக்குத்தான். இல்லாவிட்டால் உயிர் போகும், இரத்தமோடும், கொலை நடக்கும். ஒரு முதியவர் ஒரு அபிப்பிராயம் சொன்னார், சண்டை விடுங்கள், விவாதத்தை விடுங்கள், ஒரு முடிவெடுப்போம். இப்பொழுது இந்த வாசலால் யார் வருகிறாரோ அவரை நடுவராக நியமித்து முடிவெடுப்போம். வந்தார் யார், நபித்துவத்துக்கு முன்னால் முகம்மது என்ற வாலிபர், நீங்கள் நல்லவர், நேர்மையான உண்மையானவர், சொல்லுங்கள் அபிப்பிராயம் என்ன செய்வோம். சண்டை, சச்சரவு, மோதல், உயிர்ப்பலி எடுக்க பார்க்கிறார்கள், என்ன செய்யலாம். வாலிபர், முதிர்ந்த வாலிபர், அனுபவம் உள்ளவர் சொன்னபடியா, ஒரு புடவையை கொண்டு வாருங்கள், கீழே வையுங்கள், கல்லை தூக்கி அதிலே வையுங்கள், யார் யார் கபீலாக்களுடைய தலைவர்கள் வாருங்கள், அந்த அந்த துணியை சுற்றி எல்லோரும் சேர்ந்து தூக்குங்கள். சேர்ந்து தூக்கினார்கள். வைக்க வேண்டிய இடம் வந்தவுடன் எல்லா சார்பாகவும் அந்த கல்லை எடுத்து முகம்மது என்ற வாலிபர் வைக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த வாலிபர் ஊரை ஒற்றுமைப்படுத்தினார். இரத்தம் வடிய வேண்டிய இடத்தில் ஒரு துளி வேர்வை வழியாமல், எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஊரை ஒற்றுமைப்படுத்தினார். ஒரு வாலிபரால் ஒரு ஊரை ஒற்றுமைப்படுத்த முடியும். தயாரிக்க வேண்டும் வாலிபர்களே. இதே முகம்மது என்ற வாலிபர் நபித்துவத்துக்கு முன்னால் சொல்லவாறு செல்லும் தன்னுடைய 20வது வயதில், 20 வயதில் ஹில்புல் குதூல் என்ற ஒரு கருத்தில் சொல்வதாக இருந்தால், மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு, மனித உரிமைகள் ஆணைக்குழு போன்ற ஒரு குழு உருவாகியது. அதிலே ஒரு செயலாளருடைய ஸ்தானத்தில் இவர்கள் தான் இருந்தார்கள். 20 வயதில் அல்லது 22 வயதில், ஏதோ 25 வயதுக்கு முன்னால், திருமணத்துக்கு முன்னால், பெரும்பாலும் 22 வயதில் மனித உரிமைகள் கண்காணிப்பு குழு ஒன்று நிறுவப்படுகிறது. அந்த குழுவிலே பிரதானமான ஒரு கதாபாத்திரத்தை இவர்கள் தான் அந்த இடத்திலே பெற்றுக் கொண்டார்கள். ஒரு செயலாளர் போன்று முகம்மது என்ற வாலிபர் சமூக சேவையில், முகம்மது என்ற வாலிபர் ஊரை ஒற்றுமைப்படுத்துகிறார். வாலிபர்களே, எதிர்காலத்தின் அஸ்திவாரம் நீங்கள் தான். எதிர்காலத்துடைய பெற்றோர்கள், எதிர்காலத்துடைய ஆசிரியர்கள், எதிர்காலத்துடைய முதலாளிகள், எதிர்காலத்துடைய அரசியல்வாதிகள், எதிர்காலத்துடைய ஆலை உளமாக்கல் ஆபீல்கள், எதிர்காலத்துடைய சமூக தலைவர்கள், உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகிறது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி கழிகிறது, உங்களுடைய இரவு எப்படி கழிகிறது, உங்களுடைய பகல் எப்படி கழிகிறது. கட்டுப்படுத்துங்கள் சாதனங்களை, கட்டுப்படுத்துங்கள் கெட்ட பாவனைகளை விடுங்கள். கனிமனே, தீய பழக்க வழக்கங்களை விடுங்கள், தீய நண்பர்களை விட்டு ஒதுங்குங்கள். மௌத்தென்றொன்றிருக்கிறது, மௌத்துக்கு வயது கிடையாது, வந்துவிட்டால் போகத்தான் வேண்டும். அடுத்தவர்கள் கனிமனே சிறுவர்கள், சிறுவர்களும் மிக முக்கியமாக கண்காணிக்கப்பட வேண்டியவர்கள். வாலிபர்களை, வாலிபர்களுடைய உணர்வுகளை மதித்து நாம் அவர்களை வெளிப்படுத்த வேண்டும். சிறுவர்களையும் அவர்களுடைய உணர்வை மதித்து நாம் செயல்படுத்த வேண்டும், வழிகாட்ட வேண்டும். ஒரு வாலிபர் வந்தார். வாலிபர்களுக்கும் சிறுவர்களுக்கும் ஒரு 2 நிகழ்வுகளை சொல்லி நாம் முடிக்க வைக்கிறேன் படிப்பினைகளோடு. மஸ்ஜித், கேளுங்கள் எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இடம் மஸ்ஜித் நபவி, ஹரம் ஷரீப், புனித பூமி, அல்லாஹ்வுடைய மாளிகை 3, யாரிடம் அல்லாஹ்வுடைய நபி 4, எந்த இடத்திலே தொழுமிடும் மிஹ்ராபுக்கு பக்கத்திலே, பெரும்பாலும் அந்த மிம்பருக்கு பக்கத்தில் மிம்பருடைய அந்த ஏரியா சொர்க்கத்துக்கு வேண்டி வர்ணிக்கப்பட்டதா. இந்த 6வது சிறப்பு குர்ஆன் யாருக்கு இறங்கியதோ அந்த நபியிடம். கண்ணியமானவர்களே, இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு இடத்திலே ஒரு வாலிபர் வந்து நபி அவர்களிடம் கேட்ட அனுமதி என்ன தெரியுமா, விபச்சாரம் செய்ய எனக்கு அனுமதிப்பு தந்தார்கள். நம்மிடம் ஒரு வாலிபர் கேட்க தேவையில்லை, சைத்தினை செய்தாலே அடித்து உதட்டி விரட்டி அவர்களை அப்படியே உதைத்து சசித்து பத்வா செய்து அப்படியே பத்வாவிலேயே நாசமாக்கி விடுவோம். இல்லாத கொள்ளாத சூசனங்கள் எல்லாம் பாதிப்போம், நம்முடைய பிரச்சார கோங்கப்படித்தான் என்ன சொல்லி இருக்க வேண்டும். மஸ்ஜிதிலே என்னிடம் குரானரங்கியில் என்னிடம் தினாவுக்கு பக்கம் நெருங்க வேண்டாம் என்ற என்னிடம் வந்து தினாவுக்கு என்பது கேட்கிறான் பாருங்கள். இவனுக்கு என்ன சிமரி, இவனுக்கு என்ன தலக்கணம், இவனுக்கு என்ன பெரிய நினைப்பு, இவனுக்கு என்ன தைரியம், அடியுங்கள், உதையுங்கள், விளக்குங்கள், ஊரை விட்டு ஒதுக்கி வையுங்கள், இவனுக்கு யாரும் கொண்டு கொடுக்க வேண்டாம் என்றெல்லாம் பேசுவோம். நெறி புரளுகின்ற வாலிபர்களை எப்படி அணுக வேண்டும் என்பதற்கு நிகழ்வு போதும். பக்கத்தில் வாருங்கள் வாலிபரே, சுருக்கமாக நினைக்கிறேன். பகரமான பெண்களை சொல்லி கேட்டு உங்களுடைய தாயோடு, சிறிய தாயோடு, தந்தையுடன் கூட பிறந்த மாமியோடு, உங்களுடைய சகோதரியோடு, உங்களுடைய பெண் குழந்தைகளோடு இப்படியாக திருமணம் முடித்திருந்த பெண் குழந்தைகள் பண்ணா பின்னர் உங்களுடைய குடும்ப மகரமான பெண்களோடு யாராவது விபச்சாரம் செய்வதை நீங்கள் விட்டுக் கொடுப்பீர்களா, அனுமதிப்பீர்களா? விடமாட்டேன். அப்படியானால் நீங்கள் செய்வதையும் அவர்களுடைய உறவுக்காரர்கள் விரும்ப மாட்டார்கள் என்று புத்திமதி சொல்லிவிட்டு கவுன்சிலிங் சொல்வார்களே. நபி அவர்கள் தான் முதலாவது கவுன்சிலர், வெள்ளைக்காரர்கள் அல்ல. கண்ணிமன் சைக்காலஜிக்கு உளவியல் ரீதியாக அவரை நெறிப்படுத்துகிறார்கள், உணர வைக்கிறார்கள். மூன்று துவா, மதுவா செய்யப்பட வேண்டிய நபருக்கு துவா. இந்த திரைய வாலிபர்களையும் சிறுவர்களை நாசமாக்கிய நம்முடைய பத்துவாக்கள், பிள்ளைகளை சபிக்க வேண்டாம். சபித்து சபித்து எத்தனை பேர் ஜெயிலுக்கு அனுப்பிவிட்டோம், சபித்து சபித்து எத்தனை பேர் கபருக்கு அனுப்பிவிட்டோம், சபித்து சபித்து எத்தனை வாலிபர்களை சமூகத்திலே செல்லா காசுகளாக முதலாவது பெற்றோர்களாக்கி இருக்கிறோம். துவா செய்வோம். மஸ்ஜிதுக்குள் வந்து தினாவுக்கு விபச்சாரத்துக்கு லைசன் கேட்ட வாலிபருக்கு துவா செய்கிறார்கள். நெஞ்சை தடவி அல்லாஹ் நமக்கு தந்தோ யாருடைய பாவத்தை மன்னி, பெரிய பாவத்தை கண்டது கேட்கிறார், மஸ்ஜிதிலே கேட்கிறார், நபியிடம் கேட்கிறார், உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தி, உள்ளத்திலே அழுக்கு இருக்கிறது, விசுவாசத்தில் ஈமானில் தகவலை குறை இருக்கிறது, கற்பை பாதுகாரு, கற்பை அலாலாக மாத்திர பாதிக்கக்கூடியவராக ஆக்கி துவாவோடு அனுப்புகிறார்கள். வாலிபர் எழுந்து செல்கிறார். அடிக்கப்பட வேண்டியவர், ஒதுக்கப்பட வேண்டியவர் நம்முடைய பார்வையில் இல்லை, எழுந்த கோபம் படுத்து சொல்லிக் கொண்டு போகிறார். எனக்கு மிக விருப்பமான பாவம் ஜினா. நபி அவர்கள் அன்பாக பண்பாக என்னை அரவணைத்து புத்திமதி சொல்லி துவா செய்து அனுப்பிய நாளிலிருந்து அந்த நிமிடத்திலிருந்து எனக்கு மிக வெறுப்பான பாவம் விபச்சாரம். இப்படித்தான் திருத்தினார்கள் வாலிபர்களை. சிறுவர்கள் ஒரு நிகழ்வோடு பிடிக்கிறேன். சிறுவர்களை நெறிப்படுத்துவது கனிமலை. அவர்களை அன்பாக துவாவுடன் பாசமாக கண்காணிப்போடு யாரோடு சேர்கிறார்கள், எங்கு போகிறார்கள், என்ன பாவிக்கிறார்கள், என்ன வைத்திருக்கிறார்கள், என்ன வித்தியாசமா நடத்தி கண்காணிக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, அன்பாக பண்பாக கனிவுடன் அவர்களை வழிநடத்த வேண்டும். ஒரு சிறுவர் பொருளிகள் முடிக்கிறேன். நெறிப்படுத்துகின்ற முறைகளை முதலில் படிக்க வேண்டும். என்ன சாப்பாடு நபியோடு சாப்பிடுகிறார். சிறுவர்களை தன்னுடைய தகனிலே வைத்து சாப்பிட்டார்கள். சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கும் இங்கும் அலைகிறார், அலைந்து அலைந்து சாப்பிடுகிறார், கை அங்கும் இங்கு சுற்றுகிறது. இரண்டு கைகளை தேவைப்பட்டால் அதை இரண்டாவது கையையும் சாப்பாட்டு பாத்திரத்தை போடுகிறார். யா குலா ராஜா, செல்ல மகனே, யாரோ ஒரு பிள்ளை சம்மில்லா, அவரை நோட்டம் பண்ணுகிறார்கள், பிஸ்மில்லா சொல்லாமல் சாப்பிடுகிறார், பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடுங்கள். அவர் இரண்டு கைகள் இடது கையை பாவிக்கிறார், வலது கையா சாப்பிடுங்கள், உங்களுடைய பகுதியில் சாப்பாடு பாத்திரத்திலே தகனிலே உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்ற உணவை உங்களுடைய பகுதியில் இருந்து சாப்பிடுங்கள். மூன்று புத்திமதிகளை அழகாக சொல்கிறார்கள். இது நம்முடைய பிள்ளைகளையே தானே கெடுக்க மாட்டோம், சபை எடுக்க மாட்டோம். கொஞ்சம் சாப்பாடு எங்கெங்கும் கொட்டி அடைந்தால் ஏற்றுவோம், மிரட்டுவோம், உனக்கு சாப்பிட தெரியாது, உனக்கு சபையில் உட்கார தெரியாது, உனக்கெல்லாம் சின்ன தெரியாது என்றெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய இரத்தங்களை ஏற்றுவோம், ஒதுக்குவோம், ஒதுக்குகிறோம். யாரோ ஒருவருடைய பிள்ளை, யாரோ ஒரு குழந்தை, அந்த குழந்தையை நெறிப்படுத்தினார்கள், சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்தது முதல் அந்த சிறுவர் வாலிபராகி பெரியவராகி பெரிய ஒரு சஹாபியாக மாறி சொன்னார்கள், நபி அவர்கள் சின்ன பிராயத்தில் எனக்கு சாப்பாட்டு சகனிலே சாப்பாட்டு ஒழுக்கத்தை சொல்லி தந்தார்கள். அன்றைய நாள் முதல் இன்று வரை பெரியவராக திருமணம் முடித்து குழந்தைகள் பெற்று அவர் சொல்கிறார், அந்த முறைப்படிதான் இன்று வரை சாப்பிடுகிறேன். இளமையின் கல்வி சிலையில் இருக்கின்றார்களே, இது அதை தமிழ் வார்த்தை விளங்குவதற்கு சொன்னேன். கண்ணியமானவர்களே, அரபியிலே சிறுவயதில் கற்றுக் கொடுக்கின்ற போதனைகள் கல்லிலே செதுக்குவது போன்றது அரபு பழமொழி. பெரிய கண்ணியமானவர்களே, வாலிபர்கள், சிறுவர்கள், வயோதிபர்கள் எல்லோருக்கும் பொறுப்பு இருக்கிற சமூகத்தை உருவாக்குவதற்கு. இறுதியாக கண்ணியமானவர்களே, ஒரு வேண்டுகோளை முடித்து விண்வைத்து நான் முடிக்கிறேன். வெள்ளிக்கிழமை மதிக்கப்பட வேண்டிய ஒரு புனிதனா மன்னிக்க வேண்டும். என்னுடைய கடமை, என்னுடைய உரிமை, பிரசங்கம் முடிய போகிறது, இன்னும் நமது மஸ்ஜித் நிறையவில்லை, வர வேண்டியவர்கள் இன்னும் வந்து சேரவில்லை. அரபு குத்துபாவிலும் சில வந்து சேருவார்கள், இக்காமதி சொல்லப்படும் பொழுதும் வந்து சேருவார்கள். கனிமட ஊருடைய செழிப்பும் வெள்ளிக்கிழமை தினத்தை மதிப்பதில் இருக்கிறது. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், வெள்ளிக்கிழமை ஹத்தீபை மிம்பரில் ஏற்றும் பொழுது, நான் இந்த ஊரில் இல்ல, நான் இந்த ஊரை சேர்ந்தவன் அல்ல, நான் பல மிம்பர்களிலே சொல்லி இருக்கிறேன் என்னுடைய கடமை. வெள்ளிக்கிழமை ஹத்தீபை மிம்பரில் ஏற்றுகின்ற பொழுது இந்த கிரௌட் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவ சகோதரர்களுடைய சேர்க்கை விட நம்முடைய வெள்ளிக்கிழமை மஸ்ஜித் கேவலப்படக்கூடாது. கவலையோடு சொல்கிறேன், உரிமையோடு சொல்கிறேன், இந்த கிரௌட் எக்காம சொல்லும் பொழுதல்ல, பிரசங்கம் முடியும் பொழுதல்ல, மிம்பரிலே ஹதீப் ஏறும் பொழுது இந்த கூட்டம் இருப்பதுதான் ஹதீபுக்கல்ல, நாம் இஸ்லாத்துக்கு செய்கின்ற கைங்கரியம், இஸ்லாத்துக்கு செய்கின்ற கடமை, அல்லாவை அல்லாவுடைய கட்டளையை மதிப்பதற்குரிய சான்று. சனிக்கிழமை யூதர்கள் அவமதித்தார்கள், சனிக்கிழமையை புறக்கணித்தார்கள், சனிக்கிழமையை கேவலமாக சரியான கௌரவம் கொடுக்கவில்லை. நம்முடைய சமூகத்தில் அப்படி ஒரு மாற்றம் இல்லை, ஆனால் உள்ளங்கள் இருக்கும். ஜும்மாவுடைய தொடர்பு இல்லமாகின்ற பொழுதும் உள்ளங்களிலே சீரழிக்கப்படும் அதீஸ் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, குரங்குகளாகவும் பண்டிகளாகவும் மாற்றப்பட்டார்கள், அவருடைய புனித நாளை மதிக்காதவரால். ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிறிஸ்தவ தேவாலயத்தை கடந்து செல்கின்ற ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டால் பாருங்கள், மக்கள் வந்து நிறைந்த பிறகு ஃபாதர் வருகிறாரா, அல்லது ஃபாதர் பிரச்சாரத்தையும் பிரசங்கத்தையும் ஆரம்பித்த பிறகு மக்கள் வருகிறார்களா என்று வினா கொடுத்தால், ஃபாதர் சபைக்கு வரும் பொழுது சபை முழுமையாக நிறைந்திருக்கும் என்பது கசப்பான உண்மை. இனி வெள்ளிக்கிழமையை மதிப்போம் என்ற வேண்டுகோளுடன் நிலவல் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம்முடைய எதிர்கால வாலிபர்களின் சிறார்களையும் உரிய முறையில் நெறிப்படுத்தி நல்லவர்களாக மாற்றுகின்ற பக்குவத்தை நம் அனைவர்களுக்கும் வந்தால் நசீபாக்குவானாக. ஏழைகளுடைய பாவங்களை மனித்தல்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மனித்தல்வாயாக, உற்றவர்களுடைய பாவங்களை மனித்தல்வாயாக, கூறா முஸ்லீம்கள் மோமிங்கள் அனைவருடைய பாவங்களை மனித்தல்வாயாக, தலைமையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, இஸ்லாமிய விழுமியங்கள் நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க செய்வாயாக, நம்முடைய வாலிபர்களை பாதுகாப்பாயாக, இளைஞர் யுவதிகளை பாதுகாப்பாயாக, சிறார்களை பாதுகாப்பாயாக, நம்முடைய முதியவர்களை மூத்தவர்களை பாதுகாப்பாயாக, ஈமானின் வாழ்ந்து கனிமாவுடன் வர்ணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாக்கு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.